قد افلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. நிச்சயமாக ஈமான் உள்ளவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த ஈமான் உள்ளவர்களுடைய பண்பு, அவர்களுடைய அடையாளம் என்ன? அல்லதீனஹும் ஃபீ ஸலாதிஹிம் ஹாஷிஊன். அவர்கள் தங்களது தொழுகைகளில் குஷூ ஹாஷிஈன், உள்ளச்சமுடையவர்களாக இருப்பார்கள்.
இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிரு ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وبعد، فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வுடைய அடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தாலாவை பயந்து கொள்ளுமாறு அல்லாஹுவின் பயத்தை எனக்கும் உங்களுக்கும் நினைவூட்டியவனாக, அல்லாஹுவை பயந்து வாழ்பவர்கள்தான் இம்மையிலும் வெற்றியடைவார்கள், மறுமையிலும் வெற்றியடைவார்கள். அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாதுகாப்பும் அல்லாஹுவை பயந்து வாழக்கூடியவர்களுக்குத்தான் கண்டிப்பாக உரியது என்பதை நினைவூட்டியவனாக இந்த ஜுமாவின் ஹுத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது பாவங்களை மன்னிப்பானாக. அல்லாஹுவை பயந்து வாழுகின்ற நல்லவர்களில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. அல்லாஹு தஆலா நல்லவர்களுக்காக ஏற்படுத்தியிருக்கின்ற சொர்க்கத்தை எனக்கும் உங்களுக்கும், மூமினான ஆண் பெண் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹு தஆலா நசீபாக்குவானாக. அல்லாஹுடைய தண்டனையிலிருந்தும் கோபத்திலிருந்தும் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அன்பானவர்களே, சலாத்துல் ஹாஷிஈன், உள்ளச்சம் உள்ளவர்களின் தொழுகை, இந்த தலைப்பின் கீழே சில விஷயங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இந்த உலகத்திலே நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதற்குரிய பலன் இல்லாமல் செய்வதில்லை. ஒரு மனிதர் ஒரு வியாபாரம் செய்கிறார், அதில் அவருக்கு லாபமே கிடைப்பதில்லை, அதை தொடர்ந்து செய்வாரா? செய்ய மாட்டார். இப்படியாக பல உதாரணங்களை நாம் சொல்லலாம். எந்த ஒன்றில் மனிதனுக்கு லாபம் இல்லையோ நன்மை இல்லையோ அதை மனிதன் செய்வதில்லை, அதை மனிதன் தொடர்வதில்லை. எந்த ஒன்றாக இருக்கட்டும், அதனால் கிடைக்கக்கூடிய லாபத்தை அடிப்படையாக வைத்துத்தான், நன்மையை பிரதிபலனை அடிப்படையாக வைத்துத்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழுகை என்ற அந்த உயர்ந்த வணக்கம், கவனியுங்கள், தொழுகை என்ற அந்த உயர்ந்த வணக்கம் அது இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு நன்மையை தர வேண்டுமென்றால் அந்த தொழுகையில் குஷூ என்ற உள்ளச்சம் இருந்தால்தான் அது கிடைக்கும். குஷூ என்ற உள்ளச்சம் இல்லாத தொழுகை தொழுபவருக்கு எவ்வித நன்மையையும் தராது. தொழுகை என்ற உயர்ந்த வணக்கம் இபாதத்துகளிலேயே மிக மிக உயர்ந்த இபாதத் தொழுகைதான். அந்த தொழுகை அதற்குரிய பலனை நன்மையை தர வேண்டும் என்றால் அந்த தொழுகையிலே குஷூ என்ற உள்ளச்சம் இருக்க வேண்டும். அந்த உள்ளச்சம் இருந்தால்தான் தொழுகை அதற்குரிய நன்மையை நமக்கு இம்மையிலும் தரும் மறுமையிலும் தரும். உள்ளச்சம் இல்லாதவர்களுடைய தொழுகையை அல்லாஹு தஆலா ஏறிட்டும் பார்ப்பதில்லை. அந்த தொழுகைக்கு அல்லாஹ்விடத்தில் எவ்விதமான மதிப்பும் இல்லை. இப்போது கொஞ்சம் நினைத்து பாருங்கள், நாம் ஐங்கால தொழுகைகளை தொழுகிறோம், இந்த தொழுகைகளுக்காக நேரத்தை ஒதுக்குகின்றோம், சிரமப்படுகிறோம், அல்லாஹுடைய மஸ்ஜிதை நோக்கி வருகின்றோம். நாம் எந்த அளவு இந்த தொழுகைக்காக சிரமம் எடுக்கிறோமோ, இந்த தொழுகையில் என்னால் எந்த அளவு உள்ளச்சத்தை கொண்டு வந்திருக்க முடிகிறது, இனி எந்த அளவு உள்ளச்சத்தை என்னால் கொண்டு வர முடியும், இந்த உள்ளச்சத்தை கொண்டு வருவதற்கு நான் என்ன முயற்சி செய்கிறேன், இதற்கு நாம் எந்த அளவு சிரமப்படுகிறோம், எந்த அளவு இதற்காக நாம் மெனக்கெடுகிறோம், முயற்சி எடுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கிறது, தொழுகையாளிகளின் எண்ணிக்கை கூடுகிறது, வாலிபர்கள் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் தொழுகையாளிகளாக இப்போது காட்சி தருகிறார்கள். ஒரு காலத்திலே மஸ்ஜிதுகளிலே வயதானவர்கள் மட்டும் இருக்கின்ற நிலை இருந்தது. அந்த நிலை மாறி சிறுவர்கள் வாலிபர்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதை நிரப்பமாக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நிலையை அல்ஹம்துலில்லாஹ் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அதே நேரத்தில் எங்கே ஷைத்தான் நம்மை இப்படி மயக்கி விடுகின்றானோ, நீ தொழுகிறாய் நீ தொழுகிறாய் இந்த அளவு உனக்கு போதும் என்பதாக நமக்கு திருப்தியை கொடுத்து அந்த தொழுகையினுடைய உள்ளச்சத்திலிருந்து அதன் பக்கம் நாம் கவனம் செலுத்துவதிலிருந்து நம்மை தடுத்து நமது தொழுகையெல்லாம் வெறுமையாக, அதாவது வெளி தோற்றத்தில் தொழுகை ஆனால் அதில் உள்ளச்சம் இல்லாததால் வெறும் ஒரு கூடை போல, உள்ளே ஒன்றும் இருக்காது வெளியிலே பார்த்தால் தோற்றம் இருக்கும், அது போன்று ஆகிவிடுமோ அல்லது ஆகிவிடுகிறதோ என்று கண்டிப்பாக நாம் பயப்பட வேண்டிய நிலையிலே இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாப்பானா. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தொழுகையினுடைய உள்ளச்சம் என்பது மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முஃமினுனுடைய முதல் இரண்டு வசனங்களிலே சொல்வதை கவனியுங்கள், கத் அஃப்லஹல் முஃமினூன அல்லதீனஹும் قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون. நிச்சயமாக ஈமான் உள்ளவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த ஈமான் உள்ளவர்களுடைய பண்பு அவர்களுடைய அடையாளம் என்ன? الذين هم في صلاتهم خاشعون. அவர்கள் தங்களது தொழுகைகளில் خشوع خاشعين خشوع உடையவர்களாக உள்ளச்சம் உடையவர்களாக இருப்பார்கள். ஒன்று, கண்டிப்பாக ஈமான் உள்ளவர்களுக்குத்தான் வெற்றி. அந்த ஈமான் என்பது வார்த்தையால் சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் சொற்கள் மட்டுமல்ல, அதையும் தாண்டி அந்த ஈமான் என்பது சொற்களை தாண்டி நம்பிக்கைகளை தாண்டி அந்த மூமினுடைய செயல்களில் உறுதி பெற வேண்டும். இந்த ஈமானுக்கு தவறான அர்த்தம் என்ன? நான் அல்லாஹ்வை நம்புகிறேன் எனக்கு இது போதும், நான் தொழுதால் என்ன, தொழவில்லை என்றால் என்ன, எப்படி தொழுதால் என்ன, பாவங்கள் செய்தால் என்ன, அதனால் எனது ஈமானுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது, நான் அல்லாஹ்வை நம்புகிறேன் மறுமையை நம்புகிறேன் என்று பலர் தங்களையே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நமது முன்னோர் கூறியிருக்கிறார்கள் மிக அழுத்தம் திருத்தமாக, ஈமான் நன்மைகளை கொண்டு அதிகரிக்கிறது உறுதி பெறுகிறது, ஈமான் பாவத்தால் குறைகிறது, பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க ஒரு நேரம் ஈமானை இல்லாமலும் போய்விடலாம். ஒரு மனிதன் தொடர்ந்து பாவங்களை செய்து செய்து ஒரு கட்டத்தில் பாவங்களை அவன் ருசிக்க ஆரம்பித்து விட்டால், பாவத்தை ஹலாலாக கருத ஆரம்பித்து விட்டால், ஈமான் என்ற அந்த ஒளி அவனது உள்ளத்திலிருந்து எடுபட்டு விடுகிறது. அல்லாஹ் பாதுகாப்பானா. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் உள்ளவர்கள் வெற்றி அடைந்தார்கள். அந்த ஈமான் உள்ளவர்களுடைய இபாதத்துகளை முதலாவது சொல்கிறான், பிறகு அவர்களுடைய வாழ்க்கையை சொல்கிறான். சூரத்துல் முஃமினுடைய அந்த முதல் ஆறு வசனங்களை கண்டிப்பாக வீடுகளிலே நீங்கள் உங்களது மனைவி மக்களோடு குடும்பத்தாரோடு நீங்கள் கலந்து பரிமாறி பேசிக்கொள்ள வேண்டும். இதனுடைய கருத்துக்களை நமது குடும்பத்திலே கொண்டு வர வேண்டும். அல்லாஹ் இப்படி சொல்கிறான், நான் இப்படி இருக்கிறேனா, எனது மனைவி இப்படி இருக்கிறாளா, என்னுடைய பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்களா, எனது குடும்பம் இப்படி இருக்கிறதா என்று. ஏனென்றால் ஜும்மாவிலே நாம் கேட்டுவிட்டு பிறகு இந்த குத்துபா தூங்குவதற்காக அல்ல, இந்த அறிவுரைகள் தூங்குவதற்காக அல்ல, நான் கேட்ட இந்த அறிவுரைகள் எனது குடும்பத்திலே எப்படி இருக்கிறது என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் கண்டிப்பாக சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் சொல்கிறான், அந்த மூமின்கள் யார், அவர்களது தொழுகையில் அவர்கள் ஹுஷு பயமுடையவர்களாக இருப்பார்கள், உள்ளச்சமுடையவர்களாக இருப்பார்கள். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அல் ஹுஷு மஹல்லுல் கல்பு, இந்த ஹுஷு என்ற அந்த தன்மை அது கல்பிலிருந்து வெளிப்பட வேண்டும். ஒரு மனிதன் கை கட்டி இருக்கிறான், அவனுடைய பார்வை சஜிதாவின் இடத்திலே இருக்கிறது, உடலெல்லாம் அமைதியாக இருக்கிறது, உள்ளம் எங்கே சுற்றி கொண்டிருக்கிறது. உடலில் பார்த்தால், அவனுடைய நிற்கக்கூடிய அமைப்புகளை பார்த்தால் அவன் ஒரு பயந்தவனை போன்று தெரிகிறான். ஆனால் அவனுடைய சிந்தனையெல்லாம் வேறொன்றில் இருக்கிறது. உடலும் அமைதியாக இருக்க வேண்டும், உள்ளமும் அமைதியாக இருக்க வேண்டும், உடலும் அல்லாஹ்வை பயப்படுகின்ற அந்த அமைப்பில் இருக்க வேண்டும். அதை தாண்டி உள்ளம் அல்லாஹ்வின் பயத்தில் அதிகமாக நிலை கொண்டிருக்க வேண்டும். சொன்னார்கள், ஃபைதா ஹஷா ஹஷாத்தில் ஜவாரிஹு குல்லுஹா லி ஹுஷூஇஹி இஸ் ஹுவ மலிகுஹா. சொல்கிறார்கள், இந்த உள்ளம் அல்லாஹ்வை பயப்பட ஆரம்பித்து விட்டால், அல்லாஹ்வை நினைத்து, ஹுஷூ என்று சொன்னால் ஒரு சில விஷயங்களை கவனித்துச் செல்ல வேண்டும். ஒன்றிருக்கிறது, கவனியுங்கள், அல்லாஹுடைய தண்டனையை எண்ணி, அல்லாஹுடைய தண்டனையை அறிந்து அதை நினைத்து பயப்படுவது. நரக தண்டனை, அல்லாஹு தஆலா நரகத்திலே பாவிகளுக்காக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பயங்கரமான அந்த தண்டனைகள், அந்த மாதிரி தண்டனைகளை உலகத்திலே யாரும் கற்பனை செய்திருக்க மாட்டார்கள். எப்படி சொர்க்கத்தின் நிழமத்துகளை உலகத்தில் யாராலும் கற்பனை செய்ய முடியாதோ, எந்த கண்களும் பார்த்திருக்காதோ, எந்த காதுகளும் செவியிட்டிருக்காதோ, எந்த மனிதனுடைய சிந்தனையிலும் உதித்திருக்காதோ, அது போன்றுதான் அல்லாஹ்வின் அடியார்களே, நரகத்துடைய அதாப் என்பது வாஹிரு மின் ஷக்லிஹி அஸ்வாஜ். ரப்பு குர்ஆனிலே சொல்கிறான், பல வேதனைகளை அதாபுகளை சொல்லிவிட்டு, இது மட்டுமல்ல இன்னும் வகை வகையான எத்தனையோ அதாபுகள் இருக்கின்றன என்று. அன்பானவர்களே, இப்படி அல்லாஹுடைய தண்டனையை, அல்லாஹுடைய பிடியை நினைத்து பயப்படுவது, இதற்கு ஹவுஃப் என்று சொல்லப்படும், அல்லது ஹஷ்யத்துன் என்று சொல்லப்படும், அல்லது ரஹ்பத்துன் என்று சொல்லப்படும். இன்னும் அதற்குள் விளக்கங்களும் இருக்கின்றன. இந்த ஹுஷூ என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜும்மா ஹுத்துபால நீங்க உட்கார்ந்திருக்கும் பொழுது உங்களுக்கு தூக்கம் வந்தா, இது ஹதீஸ், தூக்கம் வந்தா அந்த இடத்திலிருந்து மாறி உட்கார்ந்து கொள்ளுங்க, அல்லது நிலை மாற்றி உட்கார்ந்து கொள்ளுங்க சொல்லிட்டு. ஹுஷூ என்று சொன்னால் அல்லாஹுடைய அந்த தண்டனையை, அல்லாஹுடைய அதாபை நினைத்து பயப்படுவதற்கு மேலாக அல்லாஹுடைய ரப்புடைய, ரப்பு தஆலாவுடைய தன்மைகளை, சிபத்துகளை, அவனுடைய மகத்துவமிக்க பண்புகளை, உயர்வுகளை நினைக்கும் போது உள்ளத்திலே ஏற்படக்கூடிய மரியாதை, கண்ணியம், அந்த கம்பீரம் கலந்த அந்த அச்சம்தான் ஹுஷூ என்பது. ஒரு மனிதன் பெரிய ஒரு ராஜாவை நினைக்கிறான், படைபலம், கண்ணியம், கம்பீரம், மதிப்பு, மரியாதை மிக்க ஒரு ராஜாவுடைய பெயர் சொல்லும் பொழுது அவனுடைய உள்ளத்திலே எப்படி ஒரு எண்ணம் தோன்றுகிறது? அந்த பெயரை கேட்டவுடன், கண்ணியத்திற்குரியவர்களே, ரப்பு சொல்கிறான், யார் அல்லாஹுவை அவனுடைய சிபத்துகளோடு அறிந்தார்களோ, அவர்களுக்கு முன்னால் அல்லாஹுவை பற்றி பிரஸ்தாபிக்கப்பட்டால், பேசப்பட்டால் அவர்களது உள்ளங்கள் நடுங்கும். இன்று நாம் அல்லாஹுவை அறிந்து வைத்திருக்கிறோம், அறியாமல் இல்லை. எப்படி அல்லாஹ் என்று ஒரு ரப்பு இருக்கிறான், அவ்வளவுதான், அல்லாஹ் என்று ஒரு ரப்பு இருக்கிறான் என்றுதான் அறிந்து வைத்திருக்கிறோமே தவிர, அந்த ரப்புடைய சிபத்துகள் என்ன? அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய மகத்துவம் நம்ம எத்தனை பேருக்கு சொல்ல தெரியும்? குறைந்தபட்சம் சூரத்துல் இஹ்லாஸுடைய அர்த்தத்தை உணர்ந்தவர்கள் எங்கே? ஆயத்துல் குர்சியை மனப்பாடம் செய்திருக்கலாம் பலர், அதனுடைய அர்த்தத்தை எவ்வளவு புரிந்திருக்கிறார்கள்? இந்த ஒரு வசனத்தை இரவிலே தனித்து சிந்தித்து பாருங்கள், அப்படியே நடுங்கி விடுவோம். அல்லாஹுடைய அந்த ஆட்சி அதிகாரம், அல்லாஹுடைய சக்தி, எப்படிப்பட்ட அரசன் அவர்! அன்பானவர்களே, இந்த ஹுஷூ என்பது அல்லாஹ் சொல்கிறானே, இது அல்லாஹ்வுடைய சிஃபத்துகளை, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை உயர்ந்ததால் இப்படிப்பட்ட பேரரசனுக்கு முன்னால் இத்தகைய ஒரு உயர்ந்த வானங்கள் பூமி அரசுடைய அதிபதிக்கு முன்னால் சாதாரண இந்த அடிமையாகிய நான் நிற்பதற்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கிறதே, அந்த ரப்புக்கு முன்னால் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறதே, என்னுடைய தேவையை அந்த ரப்புக்கு முன்னால் சொல்வதற்கு அவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறானே, என்னை அவனது வீட்டுக்கு அழைத்திருக்கிறானே, அவனோடு பேசுவதற்கு என்னை அழைத்திருக்கிறானே என்ற உணர்வுகளை கொண்டு வரும்போது ஏற்படக்கூடிய அந்த உள்ளத்தின் மாற்றங்கள் இருக்கின்றனல்லவா, அதுதான் குஷு. கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் குர்துபி சொல்கிறார்கள், இந்த கல்பு பயமுள்ளதாக, கல்பிலே அந்த அச்சம், கல்பிலே அந்த நடுக்கம் வந்துவிட்டால் அவனுடைய உறுப்புகள் எல்லாம் அமைதியாக அந்த அச்சத்தின் வெளிப்பாடுகளாக இருக்கும். ஏன் சொல்கிறார்கள்? இது ஹுவம் மலிக்குஹா, இந்த கல்புதான், இந்த உள்ளம்தான் உடல் உறுப்புகள் அனைத்திற்கும் அரசனாக இருக்கிறது, எல்லோருக்கும் கட்டளை போடக்கூடியதாக இருக்கிறது, செய் செய்யாதே, போகாதே என்று கட்டளை போடக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஒரு ஹதீஸை நாம் இந்த இடத்திலே நினைவு கூறலாம். இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ், நுஅமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கின்றார்கள். قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ان في الجسد مضغه, உடலிலே ஒரு சதி துண்டிருக்கிறது, اذا صلحت صلح الجسد كله, அந்த சதை துண்டு சரியாக இருந்தால் உடலெல்லாம் சீராக இருக்கும், அந்த சதை துண்டு கெட்டுவிட்டால் உடலெல்லாம் சீர்கெட்டுவிடும் சொன்னார்கள். அதுதான் கல்ப் என்பதாக புரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே. ஆகவே இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அஸ்லுல் குஷூஇ அல் ஹாஸில் ஃபில் கல்ப் இன்னமா ஹுவ மின் மஅரிஃபத்தில்லாஹ், இந்த கல்பிலே அல்லாஹ்வுடைய அந்த குஷூ என்ற அந்த உள்ளச்சம். எனவேதான் குஷூ என்பதற்கு அறிஞர்கள் அர்த்தம் செய்யும் போது உள்ளச்சம் என்று அர்த்தம் செய்கிறார்கள். ஹவுஃப் என்பதற்கு பயம், அல்லாஹுவை அஞ்சுவது, பயப்படுவது, இப்படியாக பல வார்த்தைகளுக்கு அர்த்தம் செய்யும் போது பொருள் கூறும் பொழுது அல் குஷூ என்ற வார்த்தைக்கு அறிஞர்கள் அர்த்தம் கூறும் போது உள்ளச்சம் அல் குஷூ சொல்கிறார்கள். உள்ளத்திலே ஏற்படக்கூடிய அந்த பயம் என்பது அது எப்படி ஏற்பட வேண்டும்? இன்னமாகுவ மின் மஅரிஃபத்தில்லா, அல்லாஹுவை அறிந்ததால், வ மஅரிஃபத்தி அஸ்மத்திஹி, அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை அறிந்ததால், வ ஜலாலிஹி அவனுடைய கம்பீரத்தை, வ கமாலிஹி அவனுடைய பரிபூர்ணத்துவத்தை சொல்கிறார்கள். ஃபமன் கான பில்லாஹி அஅரஃப் ஃபஹுவ லஹு அக்ஷா, யார் எந்த அளவு அல்லாஹுவை அவனது சிபத்துகளோடு அறிவாரோ அவர் தொழுகையில் அந்த அளவு உள்ளச்சமுடையவராக இருப்பார். இப்போ புரிந்து கொள்ளுது, நாம் தொழுகையிலே நம்முடைய உள்ளத்திலே அந்த நடுக்கம், அந்த பயம், அந்த நினைவு, அந்த அச்சம், ஓதும் போது ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வரவில்லை என்றால் அந்த அளவு ஜாகிலாக இருக்கிறோம். எதை பற்றி? உலகத்தை பற்றி அல்ல. யாரை பற்றி ஜாகிலாக இருக்கிறோம்? அல்லாஹுவை பற்றி ஜாகிலாக இருக்கிறோம். எவ்வளவு கேவலம் பாருங்க. மனிதன் தன்னுடைய படைத்தை, தன்னை படைத்த இறைவனை அறியாமல் இருப்பது அறியாமையிலேயே மோசமான அறியாமை, அறியாமையிலேயே கேவலமான அறியாமை. அல்லாஹ் பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா சொல்கிறார்கள், நபித்தோழர்களை பற்றி. கானு இதா காமு ஃபி ஸலா அக்பலு அலா ஸலாதிஹிம் وخفضوا أبصارهم إلى موضع سجودهم وعلموا أن الله يقبل عليهم فلا يلتفتون يمينا ولا شمالا. சஹாபாக்கள் எப்படி தொழுதார்கள், அவர்களது தொழுகை எப்படி இருந்தது? அப்துல்லாஹ் இப்னு உமர் சொல்கிறார்கள், அவர்கள் தொழுகைக்காக வந்தால் அந்த தொழுகையைத்தான் கருத்தில் கொண்டிருப்பார்கள். எவ்வளவு முக்கியமான விஷயம் பாருங்கள். இதா காமு ஃபி ஸலா அக்பலு அலா ஸலாதிஹிம், தொழுகைக்காக அவர்கள் வந்தால் அந்த தொழுகையைத்தான் தனது சிந்தனையில் கொண்டிருப்பார்கள். அந்த தொழுகையின் பக்கம் அப்படியே முன்னோக்கி விடுவார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இன்று மஸ்ஜிதிற்கு வரும்போதுதான் பல நூறு சிந்தனைகளை கொண்டு வருகிறோம். ஷைத்தானுக்கு அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எந்த அளவு அவனுடைய வலையிலே நாம் சிக்கியிருக்கிறோம் என்றால், நாம் மறந்ததெல்லாம் நமக்கு மஸ்ஜிதிற்கு வந்தாதான் நினைவுக்கே வருகிறது. எப்படி, யாருக்கு எதை கொடுத்தோம், யார் நமக்கு எதை கொடுக்க வேண்டும், எங்கே போக வேண்டும், எங்கே வர வேண்டும், இப்படியாக ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்களிலே நாள்தோறும் சிக்கி இருக்கின்ற நாம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மஸ்ஜிதிற்கு வரும் பொழுது மறுமை சிந்தனை, ஆகிரத்துரிய சிந்தனை, தான் செய்த பாவங்களை நினைத்து இந்த தொழுகையிலே தௌபா கேட்டு தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும், இப்படியான ஒரு நினைவுகள் நமக்கு அங்கே வருவதற்கு பதிலாக மஸ்ஜிதிற்கு வரும்போதுதான் துன்யாவுடைய அத்தனை பிரச்சனைகளும் நமக்கு வருகிறது. வரலாம், யா அல்லாஹ் எனக்கு பல சிரமம் இருக்கிறது, அவற்றையெல்லாம் நான் உடத்திலே கேட்க வந்திருக்கிறேன், நீ எனக்கு சீர்படுத்தி கொடுப்பாயா, அது துவாவுடைய நீயத். இது எப்படி, துன்யாவுக்கு மொத்தமாக இவர்தான் ரப்பை போல, எல்லா காரியங்களையும் இவர்தான் நிர்வகிக்க வேண்டும், எல்லாம் என்னால் தான், எல்லாம் என்னை கொண்டுதான், நான் தான் எல்லாம், இப்படியாக பல எண்ணங்களிலே வரும் பொழுது கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த தொழுகை எப்படி தொழுகையாக இருக்கும், அதிலே எப்படி அவருடைய மனம் ஈடுபடும். ஒரு கல்யாணத்துக்கு செல்லும் பொழுது மனிதன் வேறு எதையாவது சிந்திக்கிறானா? ஏன், சந்தோஷமான காரியத்திற்கு செல்கிறான், ருசியாக சாப்பிடச் செல்கிறான், எங்கே தன்னுடைய சந்தோஷம் கட்டுவிடுமோ என்று அவன் எதையும் நினைப்பதில்லை, அவ்வளவு சிந்தனையிலே செல்கிறான். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிற்கு வரும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய தொடர்பை துண்டிக்கக்கூடிய அனைத்தையும் சிந்தித்துக் கொண்டு வருகிறான். இப்படி அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிற்கு வரும் பொழுது அல்லாஹுவோடு இவனுக்கு இருந்த அந்த பலவீனமான தொடர்பை பலப்படுத்தக்கூடிய, அல்லாஹுடன் இவனுக்கு இருந்த அந்த தொடர்பை பிரகாசமாக்கக்கூடிய, அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை சிந்திப்பதற்கு பதிலாக இருக்கின்ற அந்த பலவீனமான தொடர்பையும் அறுத்துவிடக்கூடிய சிந்தனைகளை கொண்டுதான் மஸ்ஜிதிற்குள் நுழைகிறார்கள். அல்லாஹ்விற்கு என்ன சிந்தனை பிடிக்கும், யா அல்லாஹ் நான் தப்பு செய்துவிட்டேன், என்னை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் நான் அமல்களிலே பலவீனமாக இருக்கிறேன், எனக்கு அமலுக்கு அருள் புரிவாயாக, யா அல்லாஹ் உன்னுடைய அன்பு எனக்கு குறைவாக இருக்கிறது, அந்த அன்பை எனக்கு அதிகப்படுத்து, நான் எத்தனையோ நன்மைகளை செய்ய நினைக்கிறேன் ஆனால் என்னுடைய பலவீனத்தால் செய்ய முடியவில்லை, அந்த நன்மைகளை செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடு, யா அல்லாஹ் ஆகிரத்தில் எனக்கு உயர்ந்த தரஜாவை கொடு, இப்படியாக இந்த சிந்தனைகள் அல்லாஹ்வுடன் அவனுக்கு இருக்கக்கூடிய தொடர்பை அதிகப்படுத்துமா? இல்லை, அவனுடைய வியாபார சிந்தனை, கொடுக்கல் வாங்கல் சிந்தனை, பொருளாதார சிந்தனை, அல்லது அவனுடைய வீண் விளையாட்டுகள், இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட அடுத்து இவன் வாழ்க்கையிலே விளையாண்டது, வீணாக கழித்தது, சுற்றியது, வந்தது, போனது, இவற்றையெல்லாம் சிந்திக்கக்கூடிய நிலைக்கு இந்த மனிதன் தள்ளப்பட்டால் யோசித்து பாருங்கள், அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்பு அதிகப்படுமா, பலப்படுமா, அல்லது பலவீனமாகி குறைந்து போகுமா என்று. அன்பானவர்கள், அப்துல்லாஹி இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபி தொழர்கள் எப்படி தெரியுமா, இதா காமு இலா ஸலா அக்பலு அலா ஸலா, தொழுகைக்காக அவர்கள் தயாராகிவிட்டால் அவ்வளவுதான், தொழுகையை தவிர அவர்களுக்கு வேறொன்றுமே நினைவுக்கு இருக்காது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து இப்படி பாடத்தை அவர்கள் படித்திருந்தார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருக்கும்போது என்ன செய்வார்கள், கிழிந்த ஆடைகளை தைப்பார்கள். எங்களுக்கு ஆடுகள் இருந்தால் அந்த சமயத்திலே அந்த ஆடுகளிலே பால் கறக்க வேண்டும் என்றால் அந்த ஆட்டிலிருந்து பால் கறந்து எங்களுக்கு கொடுப்பார்கள். தன்னுடைய காலணி பிய்ந்திருந்தால் அந்த காலணியை அவர்களே தைத்துக் கொள்வார்கள். இப்படியாக வீட்டின் வேலைகளை சீர் செய்வதிலே ஈடுபட்டிருப்பார்கள். ஃபீ கிதுமத் அஹ்லிஹி, இன்னும் தெளிவாக இப்படி வருகிறது. தனது மனைவிமார்களுக்கு பணிவிடை செய்வதில் இருப்பார்கள். எப்படி? தனது மனைவிமார்களுக்கு, குடும்பத்தாருக்கு பணிவிடை செய்வதில் இருப்பார்கள். இங்கே ஆண்கள் கொஞ்சம் படிப்பினை பாடம் பெற வேண்டும். இன்று மனைவிமார்களுக்கு பணிவிடை செய்வது என்பதோ அது ஒரு கேவலமான ஒரு வேலையாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கும் குடும்பத்திற்கும் சாப்பிடுவதை தவிர, தூங்குவதை தவிர, அல்லது சம்பாதித்து கொடுப்பதை தவிர வேறு எதுவுமே நமக்கு சம்பந்தம் இல்லை என்பதை போன்று உணர்விலே இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ கித்மத்தி அஹ்லிஹி, தன்னுடைய மனைவிமார்களுக்கு பணிவிடை செய்வதில் இருப்பார்கள். எவ்வளவு பெரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயும் போய் தக்பீர் கட்டிக்கிட்டு நான் அல்லாஹ்வோட பேசிக்கிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு சில போலி மக்கள் செய்வதை போல. எப்படி? தனிமையிலே இருக்கும்போது அல்லாஹுவை வணங்க வேண்டும், மக்களோடு இருக்கும்போது மக்களோடு மக்களாக பழக வேண்டும், சிரிக்க வேண்டும், அவர்களுடைய இன்பத் துன்பங்களிலே கலந்து கொள்ள வேண்டும். இந்த நடிப்பவர்கள் என்ன செய்வார்கள்? தனிமையில் இருந்தால் அல்லாஹுவை மறந்து விடுவார்கள். மக்களோடு வரும்போது தான் பெரிய அறிவாளி, தான் பெரிய மார்க்க சிந்தனை உள்ளவர், தான் பெரிய ஆன்மீகவாதியை போன்று அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு அல்லது ஒரு மாதிரியாக பார்த்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய சிந்தனையில், மறுமையில் சிந்தனையில் இருப்பதை கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தகைய குணங்களிலிருந்து மிக தூய்மையானவர்கள். தனிமையில் இருந்தால் அழுவார்கள், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் நடுங்குவார்கள், மக்களோடு பழகினால் அவர்களை விட சிரித்த முகமுடையவர் யாரும் இருக்க மாட்டார், அவர்களை விட மலர்ந்த முகமுடையவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கூறும்போது சொல்கிறார்கள், இப்படி ஒரு பிஸியாக எங்களோடு இருக்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலாலுடைய சப்தத்தை கேட்டுவிட்டால் எங்களை விட்டு செல்வார்கள், எங்களை அவர்கள் அறியாதவர்களைப் போல, ஏதோ நாங்கள் அவர்களுக்கு ஏதோ முன்ன புன்ன தெரியாதவர்களைப் போல அப்படியே சென்று விடுவார்கள். யோசித்து பாருங்கள், இது எதை உணர்த்துகிறது? இத காமு ஃபிஸ்ஸலா அக்பலு அலா ஸலாதிஹிம், அல்லாஹ்வுடைய தொழுகைக்கான அழைப்பு வந்துவிட்டால், தொழுகை என்று வந்துவிட்டால் அவ்வளவுதான். நான் பெரிய வியாபாரி, கொடுக்கல் வாங்கல் தொழில் எல்லாம் அவ்வளவுதான். இப்போது எனக்கு முன்னால் எனது ரப்பை தவிர, எனது ரப்பை வணங்குவதை தவிர, அவனிடம் கேட்பதை தவிர எனக்கு வேறு சிந்தனை இல்லை, வேலை இல்லை. இதுதான் சஹாபாக்களுடைய பழக்கமாக இருந்தது. அவர்கள் தொழுகையிலே நின்றுவிட்டால் அவர்களது பார்வைகள் எல்லாம் அவர்களுடைய சுஜூதுடைய இடத்திலே அப்படியே நிலை குத்திவிடும், அந்த பார்வைகளை அப்படியே தாழ்த்திக் கொள்வார்கள். இன்று தக்பீர் கட்டியவுடன் தான் பாக்கெட்டை நோன்றது, பர்ச நோன்றது, அங்க பாக்கிறது, இங்க பாக்கிறது, சுத்தி வந்துருவார் உலகத்தை. கல்பு சுத்துது, கண்ணு சேர்ந்து சுத்துகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சொல்கிறார்கள், மேலும் அவர்கள் இப்படி அறிந்திருப்பார்கள், அல்லாஹு தானா தங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று. அல்லாஹுவிற்கு முன்னால் இருக்கும் பொழுது அல்லாஹ் இப்போது நம்மை முன்னோக்க ஆரம்பித்து விட்டான், எனவே இங்கும் அங்கும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். அப்படித்தானே ஹதீஸ் சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே தொழுகைக்காக நின்று விட்டால், இதா காமல் அபுது யுசல்லி, அடியான் தொழுகைக்காக நின்று விட்டால், யுனாஜி ரப்பஹு, தனது ரப்பிடத்திலே பேசுகிறான், தனது ரப்பிடத்திலே அவன் உரையாடுகின்றான். இது எப்படி உரையாடல்? நீங்களும் பேசுகிறீர்கள், ரப்பும் உங்களிடத்திலே பேசுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்வதாக, நான் தொழுகையை எனக்கு பாதி, எனது அடியானுக்கு பாதியாக வைத்து விட்டேன். அவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னால், நான் சொல்கிறேன், ஹமிதனி அப்தி, எனது அடியான் என்னை புகழ்கிறான் என்று. அர் ரஹ்மான் ரஹீம் என்று அவன் சொன்னால், நான் சொல்கிறேன், அஸ்னா அலைய அப்தி, எனது அடியான் என்னை துதிப்பாடுகிறான். அவன் மாலிகி யௌமித்தீன் என்று கூறினால், நான் சொல்கிறேன், மஜ்ஜதனி அப்தி, எனது அடியான் என்னை கண்ணியப்படுத்துகிறான் என்று. அவன் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் என்று கூறினால், நான் சொல்கிறேன், ஹாதா பைனி வ பைன அப்தி, இது எனக்கும் எனது அடியானுக்கும் மத்தியில் உள்ள ஒப்பந்தம் என்று. ஃபலிஅப்தி மாசல், அடுத்து எனது அடியான் எதை கேட்கிறானோ அது அவனுக்கு கிடைக்கும் என்று நான் சொல்கிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் தொழுகையிலே நின்று குர்ஆன் ஓதும் போது அல்லாஹுவிடம் அவனது வசனங்களை கொண்டு நாம் பேசுகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இமாம் இப்னு ஜரீர் தபரி ரஹிமஹுல்லா அவர்கள் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விளக்கத்தை எழுதுகிறார்கள். قد افلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون என்ற வசனத்திற்கு خاشعون என்றால் யார்? அந்த விளக்கம் என்ன என்றால், خائفون ساكنون, உள்ளத்தால் அல்லாஹ்வை பயந்தவர்களாக உடலால் அமைதியானவர்களாக இருப்பார்கள். உள்ளத்தால் அல்லாஹ்வை பயந்து உடல் அமைதியாக இருப்பார்கள். பல பேரை நீங்க பார்க்கலாம், அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான சில நேரங்களிலே கவனிக்கவில்லை என்றால் நாமும் அந்த நிலைக்கு கூட இருந்திருக்கலாம். இப்படி சாய்வார், அப்படி சாய்வார், காலை இந்த பக்கம் வைப்பார், அந்த பக்கம் வைப்பார், என்னென்னமோ காரியங்களை செய்வார், அவருக்கே தெரியாமல். ஏனென்றால் நான் தொழுகையில் இருக்கிறேன் என்ற உணர்வை அதனுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதியிலிருந்து நாம் அப்படியே நினைவிலே வைத்துக் கொண்டே அப்படியே பிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவ்வளவுதான், ஒரு செகண்ட் கிடைத்தால் போதும் சைத்தான் நம்மை எங்கே கொண்டு சென்று விடுவோம். சைத்தானுக்கு நீண்ட நேரம் தேவையில்லை. நம்முடைய சிந்தனையை, நம்முடைய உள்ளத்தை பறித்து செல்வதற்கு நிமிடக்கணக்கிலே நேரங்கள் தேவையில்லை, ஒரு நொடி போதுமானது. நான் தொழுகையில் இருக்கிறேன் என்ற அந்த உணர்வை சில நொடிகளுக்கு நாம் மறந்தால் போதுமானது, சைத்தான் நம்முடைய தொழுகையிலே நம்முடைய உள்ளத்தை பறித்து வேறு சிந்தனைக்கு கொண்டு சென்று உள்ளமும் இருக்காது, உடலும் இருக்காது, ஓதியதும் தெரியாது, நாம் கேட்ட துவாக்கள் கூட நாம் அந்த உணர்வோடு கேட்காத நிலைக்கு ஆளாகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லும் போது கூறுகிறார்கள், அல் குஷூஉ ஃபி ஸலா இன்னமா யஹ்ஸுல் பிமன் ஃபர்ரக கல்பஹு லஹா. இந்த குஷூ யாருக்கு கிடைக்கும், இந்த உள்ளச்சம் என்ற இந்த உணர்வு யாருக்கு கிடைக்கும் என்றால், யார் தொழுகைக்காக தனது உள்ளத்தை முழுமையாக ஒதுக்கிக் கொண்டார்களோ அவர்களுக்குத்தான் இது கிடைக்கும். உள்ளத்தை கடையிலே பாதி வைத்து விட்டார், தொழிலிலே பாதி வைத்து விட்டார், அங்கு பாதி இங்கு பாதி என்பதாக உள்ளத்தை பங்கு போட்டுவிட்டு தொழுகைக்கு வரக்கூடியவர்களுக்கு அந்த குஷூ கிடைக்காது. குஷூ யாருக்கு கிடைக்கும், யார் உள்ளத்தை முழுமையாக இந்த தொழுகைக்காக கல்பை ஒதுக்கிக் கொண்டார்களோ. ஒரு பாத்திரம் இருக்கிறது, அந்த பாத்திரத்தில் நீங்கள் ஒன்றை நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். என்ன, எப்படி இருக்க வேண்டும் அந்த பாத்திரம்? முதலில் அந்த பாத்திரம் காலியாக இருக்க வேண்டும். அப்படித்தானே, ஏற்கனவே பாத்திரம் ஒன்றால் நிரம்பி இருக்கும் போது, ஒரு பாத்திரம் ஒரு பொருளால் நிரம்பி இருக்கும்போது, உதாரணத்துக்கு ஒரு பாத்திரத்தில் கல்லை போட்டு நெப்ப நினைக்கிறீங்க, ஏற்கனவே அந்த பாத்திரம் மண்ணினால் நிரம்பி இருக்கிறது, எப்படி நெப்ப முடியும்? அன்பானவர்களே, ஏற்கனவே உலக சிந்தனைகளால் நமது உள்ளங்கள் நிரம்பி இருக்க, ஏற்கனவே உலக சிந்தனைகளாலும் பற்பல சிந்தனைகளாலும் முரண்பட்ட எண்ணங்களாலும் நம்முடைய உள்ளங்கள் நிரம்பி இருக்க, இப்போது ஆகிரத்துடைய எண்ணங்களை இதிலே கொண்டு வர வேண்டும் என்றால் எங்கே செல்லும் ஆகிரத்துடைய எண்ணம்? முதலிலே நம்முடைய அந்த உள்ளத்தை அந்த எண்ணங்களிலிருந்து சுத்தப்படுத்தி கொஞ்ச நேரத்திற்கு அந்த எண்ணங்களை எல்லாம் வெளியிலே வைக்க வேண்டும். இந்த துன்யா நீ பள்ளிவாசலுக்கு வெளியில ஈரி கொஞ்ச நேரத்துக்கு, திரும்பி வந்தவொடனே நான் உன்னை எடுத்துக்கிறேன், பயப்படாத, நான் உன்னை விட்டுட்டு போமாட்டேன், நான் ஒன்னும் பள்ளிவாசலுக்கு போறது சன்னியாசியா ஆகிறதுக்கு போகல, அந்த மாதிரி பயம். ரொம்ப பேர் பாருங்களேன், சில பெற்றோர்கள் எல்லாம் தான் புள்ள சினிமா கொட்டைக்கு போகும்போது கூட கவலைப்பட மாட்டான், பீச்சுக்கு அங்க இங்கன்னு சுத்தம் போகும்போது கவலைப்பட மாட்டான், கெட்டு போகும்போது கவலைப்பட மாட்டான், பள்ளிவாசலுக்கு பேணுதலா தொழுவு போயிட்டா அவனுக்கு பயம் வந்துடும். என்ன பயம்? ஆஹா, உலக ஆசை இல்லாம போயிடுவானோ, என் பிள்ளைக்கு துன்யா இல்லாம போயிடுவானோ, ஆகிரத்து ஆகிரத்து இப்படியே போயிடுவானோன்னு சொல்லிட்டு சைத்தான் பண்ணக்கூடிய வேலை, சைத்தான் தூண்டக்கூடிய சிந்தனை. என்ன சில பெற்றோர்கள் சொல்லி அனுப்புவாங்க, பள்ளிக்கு போயிட்டுனா சீக்கிரமா தோட்டு சீக்கிரமா வந்துடும், வேற எங்க போனாலும் இதை சொல்ல மாட்டாங்க, எங்க போனா சொல்லணும், படிக்க போனா சொல்லணும், விளையாட்டுக்கு போனா சொல்லணும், வேற ஏதாவது வேலைக்கு போனா சொல்லணும், அங்க எங்க போயிடாத சீக்கிரமா வந்துருங்க, பள்ளிவாசலுக்கு போகும்போது சொல்லி விடுவாங்க போனா சீக்கிரமா வந்துருன்னு சொல்லி. ஏன்? துன்யா அந்த அளவு உள்ளத்தில இடம் பிடிச்சிருக்கிறது. தீன்ல போயிட்டா என் புள்ள துன்யாவுக்கு இருக்க மாட்டான், அப்புறம் எனக்கு என்ன இந்த துன்யா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பானவர்களே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். இமாம் இப்னு கஸீர் சொல்லுகிறார்கள், இந்த குஷூ என்பது யாருக்கு கிடைக்கும்? யார் தொழுகைக்காக தனது உள்ளத்தை காலியாக்கிவிட்டு அந்த பள்ளிக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு இது கிடைக்கும். தொழுகையில் முழுமையாக ஈடுபட்டு மற்ற விஷயங்களை எல்லாம் ஒதுக்கி விடுகிறார்களோ, இந்த தொழுகைதான் எனக்கு இப்போது முக்கியம் குறிக்கோள் என்பதாக அந்த தொழுகையை கையில் எடுத்துக்கொண்டு மனதில் ஏந்திக் கொண்டு மற்றதையெல்லாம் விட்டு விடுகிறார்களோ, தொழுகையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இந்த குஷூ கிடைக்கும். அப்படி யாருக்கு அந்த தொழுகை அமைந்ததோ, இப்படிப்பட்ட தன்மைகளை கொண்டு வந்து ஒருவருக்கு தொழுகை அமைந்து விட்டால் சொல்கிறார்கள், அந்த தொழுகை தக்கூனு ராஹத்தன் லஹு வ குர்ரத்து அய்னி, அது அவருக்கு ராகத்தான ரெஸ்டான தொழுகையாக இருக்கும். கால் வலிக்கும், உடல் வலித்திருக்கும் நீண்ட நேரம் தொழுதிருந்து, ஆனால் அது ரெஸ்டாக இருக்கும். இரவிலே நீண்ட நேரம் தொழுவதால் கண்கள் வலித்திருக்கும், ஆனால் கண்கள் குளிர்ச்சியாக இருக்கும். தக்கூனு ராகத்தன் லஹு வ குர்ரத்து அய்னி, வித்தியாசம் பாருங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலுக்கு சொல்லும் பொழுது, அரிஷ்னா பிஹா யா பிலால், பிலால் இந்த தொழுகையின் மூலமாக எங்களுக்கு ராகத்தை கொடுப்பீராக, தொழுகைக்காக எக்காமத்து சொல்லி தொழுகைக்கு அழைத்து எங்களுக்கு ராகத்தை கொடுப்பீராக. அரிஹ்னா பிஹா யா பிலால், சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே ராகத்தை பார்த்தார்கள். கஷ்டமான நேரம், போருடைய நேரம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். அன்றைய இரவிலே அவர்கள் தொழுது கொண்டிருப்பார்கள் என்றால் தொழுகையிலே எவ்வளவு ராகத்தை அவர்கள் பார்த்திருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனக்கு துன்யாவிலே பெண்கள் பிடிக்கும், எனக்கு துன்யாவிலே நறுமணம் பிடிக்கும், ஆனால் எனது கண் குளிர்ச்சி எதில் இருக்கிறது தெரியுமா? வஜுஇலத் குர்ரத்து அய்னி ஃபிஸ் ஸலா, என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கிறது என்று சொன்னார்கள். எனக்கு ஆசையால் பிடித்தது இது இது இருக்கலாம், ஆனால் என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே இருக்கிறது என்று சொன்னார்கள். எப்போது அந்த அப்படிப்பட்ட தொழுகையாக நமக்கு அமையும்? எந்த தொழுகையின் மூலமாக நாம் அல்லாஹுவை நெருங்குவதற்காக நம்முடைய கல்பை காலியாக்கிவிட்டு, உலக சிந்தனைகளிலிருந்து ஒதுக்கிவிட்டு, ஆகிரத்துக்காக தொழுகைக்காக நாம் அதை தயார் செய்து கொண்டு வருகிறோமோ, தொழுகையை தேர்ந்தெடுத்து வருகிறோமோ, அத்தகைய தொழுகையாளிகளுக்கு, அத்தகைய அந்த கல்புள்ளவர்களுக்கு அந்த குஷூ கிடைக்கும். அப்படி கிடைத்தால் அந்த தொழுகை ராகத்தாக இருக்கும், அந்த தொழுகை கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். இமாம் இப்னு ஜரீர் ரஹிமஹுல்லா அவர்கள் இன்னொரு விளக்கத்தை சொல்கிறார்கள், அல் காஷிஈன் என்பதற்கு, இல்லா அல் காதிஈன லிதாஅதிஹி அல் காயிஃபீன ஸத்வாதிஹி அல் முஸத்திகீன பிவஅதிஹி வவஈதிஹி சொல்கிறார்கள். அந்த அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பக்ராவிலே குறிப்பிடும் போது 45வது வசனத்திலே, நீங்கள் தொழுகையின் மூலமாக அதுபோன்று பொறுமையாக இருந்து அல்லாவிடத்திலே உதவி தேடுங்கள். உங்களுக்கு உதவி வேண்டும் என்றால் எந்த சூழ்நிலையில், வியாபாரத்தில் உதவி வேண்டுமா, குடும்ப பிரச்சனையில் உதவி வேண்டுமா, உங்களது அரசியல் வாழ்க்கையில் உதவி வேண்டுமா, போர் மைதானத்திலே உதவி வேண்டுமா, எதிரிகளுக்கு எதிராக உங்களுக்கு உதவி வேண்டுமா, எந்த வகையான உதவியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இரண்டு ஆயுதங்கள், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமை உறுதியாக இருங்கள், தடுமாறி விடாதீர்கள், வஸ்ஸலா தொழுது கேளுங்கள் அல்லாஹ்விடத்திலே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் மைதானத்திற்காக அங்கே சென்றபோது அன்றைய இரவெல்லாம் அல்லாஹ்விடத்திலே தொழுது, அல்லாஹும அன்ஜிஸ் வஅதக், யா அல்லாஹ் உனது வாக்கை நிறைவேற்று, உனது வாக்கை நிறைவேற்று என்று தொழுகையிலே துவா கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தனது மனைவியை அந்த எகிப்துடைய அரசன் அபகரிப்பதற்காக இழுத்துச் சென்றபோது அந்த மனைவியை அந்த காவலாளிகள் அழைத்துச் சென்றதிலிருந்து அவர்கள் திரும்பி வருகின்றவரை அப்படியே தொழுகையிலே நின்று விட்டார்கள். அல்லாஹிற்கு முன்னால் தொழுகையிலே நின்று விட்டார்கள், அல்லாஹ் பாதுகாத்தான். முஸ்லிம் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள் இந்த செய்தி. அன்பானவர்களே, இமாம் இப்னு ஜரீர் தபரி ரஹிமஹுல்லா சொல்கிறார்கள், இந்த சூரத்துல் பக்ராவுடைய 2வது அத்தியாயத்தின் 45வது வசனத்திற்கு விளக்கமாக, நிச்சயமாக இந்த தொழுகை சிரமமாக இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். உங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டால் பொறுமையாக இருந்து தொழுது அல்லாவிடத்தில் உதவி தேடுங்கள், ஆனால் இந்த தொழுகை கஷ்டமாக இருக்கும். ஆனால் யாருக்கு கஷ்டமாக இருக்காது? இல்லா அல் காஷிஈன், யார் பயந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கஷ்டமாக இருக்காது என்ற வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது, அவர்கள் யார்? காஷிஈன் என்பவர்கள் யார்? அல் காதுஈன லிதாஅதிஹி, அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு பணிய வேண்டும் என்ற அந்த பணி உள்ளவர்கள், ரப்புக்கு கீழ்படிய வேண்டும் என்று பணி உள்ளவர்கள், அல்லாஹ்வுடைய பிடியை பயந்தவர்கள், அல்லாஹ்வுடைய வாக்கையும் எச்சரிக்கையும் உண்மை என்று நம்பக்கூடியவர்கள். எப்படி சொல்கிறார்கள் விளக்கம்? அல்லாஹுக்கு கட்டுப்படுவதிலே பணிவுடையவர்கள், அல்லாஹ்வுடைய பிடியை பயப்படக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய வாக்கையும் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைகளையும் உண்மை என்று நம்பக்கூடியவர்கள். இவர்களுக்கு தொழுகை கஷ்டமாக இருக்காது, இவர்களுக்கு தொழுகை இன்பமாக இருக்கும், இவர்களுக்கு தொழுகை ராகத்தாக இருக்கும். அன்பானவர்களே, இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதே வசனத்திற்கு விளக்கம் சொல்லும் பொழுது எழுதுகிறார்கள், இன்ன ஸலாத லஸகீலதுன் இல்லா அலல் காஷிஈன் அல்லதீன யஅலமூன அன்னஹும் மஹ்ஷூரூன இலைஹி யௌமல் கியாமா معروضون عليه وأمورهم راجعة إلى مشيئته يحكم فيها ما يشاء بعدله فلهذا لما أيقنوا بالمعاد والجزاء سهل عليهم فعل الطاعات وترك المنكرات. சொல்கிறார்கள், அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார், தொழுகை காஷிஈன்களை தவிர மற்றவர்களுக்கு சிரமமாக இருக்கும், தொழுகை காஷிஈன்களை தவிர மற்றவர்களுக்கு சிரமமாக இருக்கும். அந்த காஷிஈன்கள் யார் தெரியுமா? அவர்கள் உறுதியாக மனதிலே அறிந்து நம்பிக்கை கொண்டிருப்பார்கள், நாம் மறுமையில் அல்லாஹுவிற்கு முன்னால் கொண்டு வரப்படுவோம், நாம் அல்லாஹுவிற்கு முன்னால் சமர்ப்பிக்கப்படுவோம், நமது எல்லா காரியங்களும் அல்லாஹ்வின் பக்கம்தான் திரும்பக்கூடியது, அல்லாஹுடைய நாட்டத்தின் பக்கம், தனது நீதத்தால் அல்லாஹு தஆலா அவன் நாடிய தீர்ப்பை எனது காரியங்களிலே செய்வான், எனக்கு மறுமை என்று ஒன்று இருக்கிறது, அந்த மறுமையிலே நான் செய்த செயல்களுக்கு கூலி இருக்கிறது என்ற நம்பிக்கையில் யார் இருப்பார்களோ அவர்களுக்கு தொழுகை லேசாக இருக்கும், இன்பமாக இருக்கும். இந்த நம்பிக்கை இருக்கின்ற காரணத்தினால்தான் இமாம் இப்னு கஸீர் சொல்கிறார்கள், இப்படிப்பட்ட இந்த தன்மை உள்ளவர்களுக்கு, இந்த தன்மையை எட்டியவர்களுக்கு, இது சும்மா வந்து விடாது அன்பானவர்களே, இது சாதாரணமா எங்கேயும் கடையில் வைக்கும் போய் வாங்கிட்டு வந்துடலாம் நினைச்சிடாதீங்க, எங்கேயோ ஒரு பயானை கேட்டுட்டா படிச்சுட்டா வந்து நினைக்காது. இதற்காக நாம் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்பதிலிருந்து, சிந்திப்பதிலிருந்து, மீண்டும் மீண்டும் நம்மை அந்த சிந்தனைக்கு உட்படுத்துவதிலிருந்து, இப்படியாக நம்மை பயிற்சியில் கொண்டு வரும் போதுதான் இந்த தன்மை ஏற்படும். இமாம் இப்னு கஸீர் சொல்கிறார்கள், இந்த தன்மை பெற்றவர்களுக்கு, யாருக்கு இந்த ஒரு தன்மை, மறுமையுடைய நம்பிக்கை, தனது விசாரணை எனக்கு இருக்கிறது, எனது செயல்களுக்கு கூலி இருக்கிறது, அல்லாஹ்விற்கு முன்னால் நான் கொண்டு வரப்படுவேன் என்ற நம்பிக்கை ஒருவருக்கு வந்துவிட்டால், அல்லாஹு அக்பர், சஹுல அலைஹிம் ஃபிஅலுத்தாஅத், வழிபாடுகளை எல்லாம் செய்வது அவருக்கு லேசாக இருக்கும், பாவங்களை விட்டு விலகுவது அவருக்கு லேசாக இருக்கும். இந்த நம்பிக்கை வராதவரை அவரால் வழிபாடுகள் செய்வது அவருக்கு சிரமமாக இருக்கும், பாவங்களை விட்டு விலகுவது சிரமமாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன, இந்த தொழுகையிலே உள்ளச்சம் ஏற்படுவதற்கு அறிஞர்கள் கூறிய பல கருத்துகள் குறிப்புகள் இருக்கின்றன, இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து மற்ற ஜும்மாக்களிலே பார்ப்போம். அன்பானவர்களே, எப்படி நம்முடைய ஒரு தொழிலோ வியாபாரமோ அதில் லாபம் இல்லை என்றால் அதை செய்து என்ன பலன்? நம்முடைய இந்த தொழுகை நாளை மறுமையிலே நமக்கு வெற்றியை தேடித்தரக்கூடிய தொழுகையாக இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வின் பொருத்தத்தை தேடித்தரக்கூடிய தொழுகையாக இருக்க வேண்டும் என்றால், அந்த தொழுகையிலே உள்ளச்சம் இருக்க வேண்டும். அந்த உள்ளச்சத்தை பெறுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அத்தகைய உள்ளச்சமுடைய, அல்லாஹுடைய பயமும் மறுமையின் நினைவுமுடைய தொழுகைகளை நசீபாக்குவானாக. அல்லாஹ் நம்முடைய குறைகளை மன்னித்தருள்வானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம லீ வ லகும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.